அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் இன்றைய உலகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்கள் கோடிக்கணக்கான எண்ணிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற இரண்டாவது பெரும்பான்மையினர் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். சுமாராக 200 கோடி பேர் முஸ்லீம்கள் என்று அண்ணளவாக சொல்லப்படுகிறது. அந்த அளவு தூரம் எண்ணிக்கையிலே நாங்கள் அதிகமானவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நிறைய வளங்கள் வசதிகளை கொண்ட நாடுகளாக அரபு இஸ்லாமிய நாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படியிருந்தும் நாங்கள் இந்த உலகத்திலே 3 மண்டல நாடுகளாக, வறுமைப்பட்ட நாடுகளுடைய பட்டியலிலே அதிகமான முஸ்லிம் நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலையும் நாங்கள் பார்க்கிறோம். அதிகமான யுத்தங்கள் இஸ்லாமிய நாடுகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வறுமை இருக்கிறது, பஞ்சம் இருக்கிறது, அதிகமான பிரச்சனைகள் முஸ்லிம் நாடுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றன. அது உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் அது உண்மையாக இருக்கிறது. நாம் வாழக்கூடிய நாடாக இருந்தாலும் அதுதான் ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது. இந்த நாட்டிலே நாங்கள் தலை நிமிர்ந்து கௌரவமாக இஸ்ஸத்தோடு கண்ணியமாக வாழ வேண்டிய ஒரு சமூகம். நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், மிகவும் பலகீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது என்று நாங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். பல காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் முஸ்லீம்கள் என்ற வகையிலே அதனை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. முதலாவது பிரச்சனை எங்களுடைய ஈமானிலே இருக்கின்ற பலகீனம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான், அன்துமுல் அலவுன் இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் சிரேஷ்டமானவர்கள், உயரமானவர்கள் என்று சொன்னான். நாங்கள் உயரத்திலே இல்லை, சிரேஷ்டமானவர்களாக இல்லை. காரணம், எங்களுடைய ஈமானிலே பலகீனம் இருக்கிறது. அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்ள வேண்டிய விதத்திலே நாங்கள் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய இடத்திலே பணத்தையும் அதிகாரத்தையும் பட்டத்தையும் மனோ இச்சைகளையும் சைத்தானையும் வைத்து நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இது முக்கியமான ஒரு பலகீனம், எங்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணம். இரண்டாவது முக்கியமான காரணம், நாங்கள் ஒற்றுமை இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமூகம் என்பது சகோதரத்துவ சமூகம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் எத்தனை இயக்கங்களாக பிரிந்திருக்கிறோம், எவ்வளவு சண்டை பிடிக்கிறோம், எவ்வளவு வாக்குவாதங்கள், எவ்வளவு காட்டிக் கொடுப்புகள், எவ்வளவு தூரம் காலை வாரிவிடக்கூடிய சூழ்நிலைகள். இப்படியாக நாங்கள் பிரிந்திருப்போமாக இருந்தால் அது எங்களை அதிகமாக பலகீனப்படுத்தும். வலா தனாஸு ஃபதக்ஷலு வதஸ்ஹப ரிஹுக்கும், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், பிணக்கப்பட்டுக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் தோல்வி காண்பீர்கள். உங்களுடைய சாயம், உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய மகிமை இழக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மகிமை இழந்தவர்களாக, பலகீனப்பட்டவர்களாக, ஏனைய சமுதாயத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலே பலகீனமானவர்களாக இருப்பதற்கான காரணம், நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக இல்லை, நாங்கள் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உள்ளவர்களாக இல்லை. ஒரு சகோதரனுடைய வீழ்ச்சியை நாங்கள் எங்களுடைய வீழ்ச்சியாக பார்க்க வேண்டும், அவனுடைய உயர்ச்சி எங்களுடைய உயர்ச்சியாக பார்க்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் இப்படியான பிணக்குகளோடும் சண்டைகளோடும் கருத்து முரண்பாடுகளோடும் பிரச்சனைகளோடும் இருக்கின்ற பொழுது அந்த சமுதாயம் பலகீனப்படும். எதிரி அதற்குள்ளால் நுழைந்து எங்களை இன்னும் பலகீனப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது காரணம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது என்று சொல்லுகிறோம். முதலாவது காரணம் ஈமானுடைய பலகீனம், இரண்டாவது காரணம் நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் ஐக்கியப்படாமல் பிரிந்து எத்தனையோ குழுக்களாக நாங்கள் இருந்து கொண்டிருப்பது இரண்டு முக்கியமான காரணம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்ஸத் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் உரியது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வும் ரசூலும் இஸ்ஸத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த ரசூலையும் அந்த அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்ட சமுதாயம் இஸ்ஸத்தோடு காணப்படவில்லை. அதற்கு முதலாவது காரணம் எங்களுடைய ஈமானிலே இருக்கின்ற பலகீனம். இரண்டாவது காரணம், நாங்கள் பிரிந்தவர்களாக ஒற்றுமை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது இரண்டாவது காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்றாவது காரணம், நாங்கள் கல்வித்துறையிலே பின்னடைந்திருப்பது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யர்ஃபவுல்லாஹு அல்லதீனா ஆமனூ மின்கும் வல்லதீனா ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்களுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவான் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கெல்லாம் ஈமான் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கல்வி இருக்கிறதோ, அந்த சமுதாயங்களுடைய அந்தஸ்தை கௌரவத்தை அல்லாஹு தஆலா உயர்த்துவான் என்பது இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து தெளிவாக சொல்லப்படுகிறது. ஈமானையும் அறிவையும் அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்லுகிறான். ஈமான் இருந்தால் மாத்திரம் போதாது, அதனோடு சேர்த்து நாங்கள் எஜுகேஷனிலே, நாலேஜிலே நாங்கள் உயர்ந்த தரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கல்வித்துறையிலே கொடிகட்டி பறக்க வேண்டும். அப்படியான ஒரு சமுதாயம் பலகீனப்பட மாட்டாது, அந்த சமுதாயத்தை ஏமாற்ற முடியாது, அந்த சமுதாயம் கண்ணியமாக இந்த உலகத்திலே வாழும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்று காரணிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஈமானுடைய காரணம், ஒற்றுமை என்ற காரணம், கல்வி என்ற காரணம். இந்த மூன்று தவிர இன்னும் பல காரணங்களை நாங்கள் குர்ஆனிலே சென்று பார்த்தால், ஹதீஸிலே சென்று பார்த்தால் நாங்கள் கண்டுகொள்ள முடியுமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான் அந்த சமுதாயம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளும் வரைக்கும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா மாற்ற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்களுடைய பலஹீனத்துக்கு, எங்களுடைய வீழ்ச்சிக்கு நாங்கள் அல்லாஹு தஆலாவை காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான், தக்யீருல் அன்ஃபுஸ், உங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், உங்களிலே முயற்சி செய்யுங்கள், இஅமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முயற்சி செய்யாமல், ஈமானுக்கு முயற்சி செய்யாமல், ஒற்றுமை ஏற்படுவதற்கு முயற்சி செய்யாமல், கல்வி தரத்தை கூட்டுவதற்கு முயற்சி செய்யாமல் நாங்கள் அல்லாஹு தஆலாவிலே பாரம் சாட்டிவிட்டு இருக்கின்றோம் என்றால் அது பிழையான ஒரு தவக்குள்ளாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக இந்த மூன்று விஷயங்களிலும் நாங்கள் எந்த தரத்தில் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் எப்போது இந்த மூன்று விஷயங்களையும் கை கொள்ளுகின்றோமோ, ஈமான் ஆழமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும், அதிலே எந்த விதமான ஆட்டங்களும் அசைவுகளும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, நாங்கள் எங்கு சென்றாலும் ஒற்றுமையாக, பலமாக, ஐக்கியமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அறிவு துறையிலே நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் இரண்டு விஷயங்களை பற்றியும் அல்ல, மூன்றாவது விஷயத்தை பற்றித்தான் நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். மூன்றாவது விஷயம்தான் கல்வி, நாலேஜ், இல்ம் என்று சொல்வோம், எஜுகேஷன் என்று சொல்வோம். அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தினுடைய விசேடமான ஒரு பண்பாக சொல்லுவது, இந்த சமுதாயம் கல்வி ஞானம் உள்ள ஒரு சமுதாயம். கல்விக்கு, அறிவுக்கு இஸ்லாம் மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. துரதிஷ்டம், கவலை என்னவென்றால், நாங்கள் அந்த துறையிலே கவனையினமாக இருக்கின்றோம். நாங்கள் அந்த துறையிலே கவனையினமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகின்றோம். இரண்டாவது, இந்த உலகத்திலே பலகீனப்பட்ட சமூகமாக, பின்தங்கிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிடுகிறோம். இஸ்லாம் எந்தளவு தூரம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை அல் குர்ஆனிலே ஹதீஸிலே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனுடைய முதலாவது வசனமே வாசிப்பீராக, ஓதுவீராக என்று தான் சொல்லுகிறது. வல் கலம், பேனாவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த அறிவினுடைய அடிப்படையாக இருக்கின்ற பேனையை மகத்துவப்படுத்தி குர்ஆனிலே பேசுகின்றான். வமா யஸ்துரூன், அவர்கள் எழுதக்கூடிய ஏடுகளின் மீது சத்தியமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு முதலாவது என்ன சொன்னான், அந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அறிவு இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். அந்த வகையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாவது அல்லாஹு தஆலா ஒரு ஆசானாக மாறுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாணவனாக மாறுகிறார்கள். இதுதான் இஸ்லாத்திலே கல்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியத்துவம். குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லா என்று கேட்கிறான். மனிதனுக்கு அல்லாஹு தாலா மூளையை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதே போன்று காது, கண், மூக்கு, வாய் எனப்படக்கூடிய இந்த புலன்களை எல்லாம் ஏன் கொடுத்திருக்கிறான் என்றால், நாங்கள் அவற்றை பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும், படிக்க வேண்டும், அனுபவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். அல்லாஹ் ஒரு இடத்திலே கேட்கின்றான், அவர்களுக்கு உள்ளங்கள் காணப்படுகின்றன, அவர்களுக்கு காதுகள் காணப்படுகின்றன, அவர்களுக்கு இப்படிப்பட்ட கண்கள் காணப்படுகின்றன, ஆனால் அவற்றை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், மிருகங்களை போன்றவர்கள், இல்லை அதனை விடவும் மோசமானவர்கள். வலக்கத் தரஅனா லிஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், இவர்கள் அதிகமாக நரகத்திலே தான் சென்று விழுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிவு சமூகம் நாங்கள், சிந்திக்கின்ற சமூகம் நாங்கள், அதற்கான தூண்டுதலை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பார்க்கிறோம். அதற்காக அல்லாஹு தஆலா உற்சாகமூட்டி இருக்கின்றான். பத்ர யுத்தம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. கைதிகளாக குறைஷி காபிர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் விடுதலையாக வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் குறைஷி காபிர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் மதீனாவுக்கு வந்து மதீனாவிலே இருக்கின்ற முஸ்லிம் சிறார்களுக்கு, ஒவ்வொரு சிறாருக்கும் 10 சிறாருக்கு ஒரு காபிர் கற்றுக் கொடுக்க வேண்டும், எழுத வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை போடுகிறார்கள். சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமா? அதற்கான நிபந்தனை என்ன? கற்றுக் கொடுக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும். அது முஸ்லிம் ஒருவரிடமிருந்து அல்லது முஸ்லிம் அல்லாதவரிடமிருந்து அந்த அறிவு வர வேண்டும் என்று அங்கு எந்த விதமான நிபந்தனைகளும் அங்கு போடப்பட்டதை நாங்கள் பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முன்மாதிரி. எங்கு சென்றாலும் அறிவை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமா வர்ஸதுல் அன்பியா, அறிஞர்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்லுகின்ற பொழுது நபிமார்களுடைய அந்தஸ்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு நிகராக உலகத்திலே மனிதர்கள் கிடையாது, அவ்வளவு உயர்ந்தவர்கள். அவர்களுடைய வாரிசுகளாக அறிஞர்கள் இருக்கிறார்கள். லம் யுவரிசு தீனாரன் வலா திர்ஹமன், உலகத்திலே நபிமார்கள் தீனாரையோ திருஹத்தையோ அவர்கள் விட்டு செல்லவில்லை. வஇன்னமா வர்ரதுல் இல்ம், அவர்கள் அறிவைத்தான் அவர்களுடைய அனந்தர சொத்தாக அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களிலே ஒன்று அறிவு உயர்த்தப்படுவதாகும் என்று சொன்னார்கள். அறிவு பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டால் அது மறுமை வருவதற்கான அடையாளங்களில் ஒன்றாக இருக்க முடியும். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அறிவு உயர்த்தப்படுவது என்றால் என்ன? அது ஒரு நியாயமான கேள்வியாக காணப்படுகிறது. அறிவு எப்படி உயர்த்தப்படும் பூமியிலே இருந்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பி மௌத்தில் உலமா, அறிஞர்கள் உலமாக்கள் இந்த உலகத்திலே இருந்து இறப்பதுதான், வஃபாத்தாகுவதுதான், அதிகமாக வஃபாத்தாகின்ற பொழுது இந்த பூமி தாங்க மாட்டாது, இந்த பூமியை அல்லாஹு தஆலா வைத்திருக்க மாட்டான், அழித்து விடுவான், கியாமத்து வந்துவிடும் என்ற கருத்தை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாக்கியானத்திலிருந்து பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை தருகிறது. இந்த உலகத்தின் இயக்கத்தை அல்லாஹு தஆலா அறிஞர்களுடைய இருப்பிலே சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். எப்போது அறிஞர்கள் உலமாக்கள் கற்றறிந்தவர்கள் ஞானிகள் மேதைகள் இந்த உலகத்திலே இல்லாமல் போகின்றார்களோ அந்த நேரத்திலே அறிவியினர்கள் வழிநடாத்த ஆரம்பிப்பார்கள், ஃபத்வா கொடுக்க ஆரம்பிப்பார்கள், சமூகத்துக்கு தலைமை தாங்க ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்திலே அந்த சமூகம் அழியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவை பயப்படுபவர்கள் அவனுடைய அடியார்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அறிஞர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமா என்ற சொல் அங்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எத்தகைய உலமா? உலமா என்றால் தமிழிலே மொழிபெயர்க்கிறோம் அறிஞர்கள் என்று. உலமாக்கள் என்றால் மார்க்கத்தை கற்ற அறிஞர்கள் என்றுதான் நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். ஆனால் அந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதற்கு முன்னால் வந்திருக்கின்ற வசனங்களை நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள், நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும், அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவு மார்க்க அறிவு அல்ல. அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவு இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பான அறிவு, விஞ்ஞானத்தோடு தொடர்பான அறிவு, இயற்கையோடு தொடர்பான அறிவை பற்றித்தான் அல்லாஹு தாலா பேசிவிட்டு அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அறிஞர்கள் உலமாக்கள் தான் அல்லாஹு தாலாவை பயப்படுவார்கள் என்று சொல்லுகிறான். இதனுடைய அர்த்தம் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை என்பது அல்ல, அதனை பற்றி நாங்கள் பின்னர் பார்ப்போம். ஆனால் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கின்ற அதே நேரத்திலே இந்த உலக கல்வி என்று நாங்கள் சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கின்ற அந்த கல்விக்கும் பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாங்கள் அங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏன் அப்படி சொன்னான் என்றால், யாரெல்லாம் இந்த வானங்களை பூமியை இங்கிருக்கின்ற இயற்கையை ஆராய்ச்சி பண்ணுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் என்பது ஆழமாக பதியும். அவர்கள் சொல்லுவார்கள், மா கலக்க ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ இந்த படைப்பினங்களை, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற படைப்புகளை வீணுக்காக படைக்கவில்லை, திட்டமிட்டு படைத்திருக்கிறாய், நுணுக்கமாக படைத்திருக்கிறாய், அதிலே ஒரு அழகு காணப்படுகிறது என்று அவர்கள் பிரமித்து போவார்கள். பிரமித்து போய் சுபஹானக மா கலக்தஹாதா பாத்திலா, நீ தூய்மையானவன், நீ இவற்றை எல்லாம் வீணுக்கு படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அறிவு இருக்கிறதே அதுதான் தக்வாவை உருவாக்குகிறது, அதுதான் ஈமானை உருவாக்குகிறது. எனவே அப்படிப்பட்ட அறிஞர்களை பற்றியும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அறிவு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரும். சிலர் சொல்லுகிறார்கள், மார்க்க அறிவு எனப்படக்கூடிய அறிவு மட்டும்தான் அறிவு, மற்றவையெல்லாம் அறிவு அல்ல என்ற கருத்தை சொல்லுகிறார்கள். நிச்சயமாக அந்த கருத்து பிழையானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் குர்ஆனை ஹதீஸை மிக தெளிவாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் ஒரு முடிவுக்கு வர முடியும். எந்த கல்வியெல்லாம் மனிதனுக்கு தேவையோ அந்த கல்வியெல்லாம் மார்க்கத்தினுடைய கல்விதான். அது குர்ஆனுடைய கல்வியாக இருக்கலாம், ஹதீஸினுடைய கல்வியாக இருக்கலாம், ஃபிக்ஹினுடைய அகீதாவினுடைய கல்வியாக இருக்கலாம், மார்க்க சட்டதிட்டங்கள் பற்றிய கல்வியாக இருக்கலாம், அதுவும் கல்விதான். நாங்கள் உலகத்திலே மருத்துவம் என்று சொல்லுகிறோம், விஞ்ஞானம் என்று சொல்லுகிறோம், தொழில்நுட்பம் என்று சொல்லுகிறோம், ஏன் தொழில்நுட்பவியல் என்று சொல்லுகிறோம், இவை அனைத்தும் கல்விகள் தான். இவை அனைத்தும் மனித வாழ்க்கைக்கு தேவையான கல்விகள். மனித வாழ்க்கைக்கு எந்த எந்த கல்வி எல்லாம் தேவைப்படுகிறதோ அவை அனைத்தையும் படிப்பது கடமையாகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கல்வியை படித்தார்கள், எந்த கல்வி வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், அவர்கள் சொன்ன வரைவிலக்கணம் இல்முன் யுன்தஃபு பிஹி, பயன் தரக்கூடிய அறிவு. எதையெல்லாம் பயன் தரக்கூடிய, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கா இல்மன் நாஃபியன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ எப்படி அமைந்தது, யா அல்லாஹ் நீ எனக்கு பயனுள்ள கல்வியை தருவாயாக, பயனுள்ள கல்வி. அது எல்லாம் பயனுள்ள கல்வியாக இருக்குமோ அந்த கல்வி எல்லாம் எனக்கு தேவை. அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கா இல்மன் நாஃபியன், அல்லாஹும்மா இன்னி நஊது பி, அல்லாஹும்மா இன்னா நஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பயன் தராத அறிவை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். பயன் தராத அறிவு, மனித வாழ்க்கைக்கு எதையெல்லாம் பயன் தரவில்லையோ, எதையெல்லாம் பெனிஃபிட்டை தரவில்லையோ அந்த அறிவு என்றுமே வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய அறிவு எங்களுக்கு தேவை, ஹதீஸினுடைய அறிவு எங்களுக்கு தேவை, எங்களுக்கு முஃபஸ்ஸிர்கள் தேவை, முஜ்தஹிதுகள் தேவை, ஃபகீஹுகள் தேவை, அதே போன்று முஃப்திகளும் எங்களுக்கு தேவை. அது எப்படி ஒரு ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கிறதோ அப்படியானவர்களை உருவாக்குவது, குர்ஆனை மரணம் செய்தவர்களை உருவாக்குவது வாஜிபு, அது ஒரு ஃபர்லு. அதே போன்று விஞ்ஞானிகளை, மருத்துவர்களை, கணக்காளர்களை, சட்ட அறிஞர்களை, இப்படி என்ன என்ன துறைகள் எல்லாம் உலகத்திலே மனிதர்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த வகையான அறிவுகளை கற்றவர்களை உருவாக்குவதும் வாஜிபாக இருக்கிறது, ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு ஷிர்க் எது, குஃபுர் எது, ஹராம் எது, ஹலால் எது என்ற அறிவு தேவை. குர்ஆனுடைய அறிவு தேவை, ஹதீஸுடைய அறிவு தேவை, ஃபிக்ஹுடைய அறிவு தேவை. தேவை என்றால் அவற்றையெல்லாம் அவனுக்கு கற்பிக்கின்ற அந்த உலமாக்களை உருவாக்குகின்ற மதரசாக்கள் கலாநிலையங்கள் தேவை. எனவே அவற்றையெல்லாம் உருவாக்குவது வாஜிபாக மாறுகிறது. அதே போன்றுதான் நாங்கள் சொல்லுகின்ற விஞ்ஞானமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், அஸ்ட்ரோலஜியாக இருக்கலாம், கணிதம், பௌதிகவியல், அதே போன்று பிசிக்ஸாக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் தேவையானவர்களை உருவாக்குவது கடமையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இதற்கு நாங்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய இஹ்யா உலூமுத்தீன் எனப்படக்கூடிய புத்தகத்திலே சென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதனை அழகாக சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கருத்தை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். குல்லு இல்மின் லா யுஸ்தகனா அன்ஹு ஃபீ கவாமி உமூரி துன்யா ஃபஹுவ ஃபர்து கிஃபாயா. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார்கள். எந்த எந்த கல்வி எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதாக, ஆணித்தரமானதாக, அடித்தளமாக அமைகிறதோ அந்த கல்விகள் எல்லாவற்றையும் படிப்பது ஃபர்லு கிஃபாயா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபர்லு கிஃபாயா என்றால் என்ன சகோதரர்களே? சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரும் அதனை படிக்க வேண்டிய தேவையில்லை, தேவையான அளவு எண்ணிக்கையில் அதனை படிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கிராமத்திலே 10 வைத்தியர்கள் இருக்க வேண்டும் என்றால் அந்த 10 வைத்தியர்களையும் கட்டாயமாக உருவாக்குவது அந்த பிரதேசத்து மக்களுடைய கடமையாக காணப்படுகிறது. ஒரு பிரதேசத்திலே நீதவான்கள், சட்டத்துறை அறிஞர்கள் 10 பேர் இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கமாக இருந்தால் அவர்களை உருவாக்குவது கடமையாக இருக்கிறது. வைத்தியர்களாக இருக்கலாம், சட்டத்துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம், கணனி துறையிலே விற்பன்னர்களாக இருக்கலாம், விஞ்ஞானிகளாக இருக்கலாம், அதே போன்ற என்ன என்ன துறைகள் இருக்கிறதோ அந்த துறைகளிலெல்லாம் எமது பிள்ளைகளை நாங்கள் கற்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சில உதாரணங்களை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய காலத்தில் இருந்த துறைகளை பற்றி சொல்லுகிறார்கள். இல்மு திப் எனப்படக்கூடிய மருத்துவ துறை, மெடிசின், அந்த துறையிலே கற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இல்முல் ஹிசாப், கணிதத்துறையிலே கற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இல்முல் ஃபலாஹா, அதே போன்று விவசாய துறையிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இல்முல் ஹயாசா, தையல் துறையிலே ஆடைகளை தைக்கக்கூடியவர்களும் சமுதாயத்திலே இருக்க வேண்டும், அதுவும் ஃபர்லு கிஃபாயா என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அருமையான கருத்து! அவர்களுடைய காலத்திலே அவர்கள் உலமாக்களை மட்டும்தான் பார்த்தார்கள். அதாவது கல்வி துறையிலே ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் யார்? மார்க்க கல்விகளிலே தான் அதிகமான ஈடுபாடு காட்டினார்கள். எனவே இந்த மற்ற துறைகளிலே, லோகாயுத துறைகளிலே, ஜெனரல் எஜுகேஷன் என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த உலோகாயுத துறைகளிலே ஈடுபாடு காட்டியவர்களுடைய தொகை குறைவாக காணப்பட்டது. எனவே இமாம் அவர்கள் கிதாபுல் இல்ம், கிதாபுல் குரூர் எனப்படக்கூடிய அந்த பகுதிகளிலே இதனை பற்றி அழகாக பேசுகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையிலே ஒரு பெரிய சூஃபித்துவ ஒரு மகானாக காணப்பட்டார்கள். ஆத்மீக துறையிலே கொடிகட்டி பறந்த மிகவும் பிரபலியமான ஒரு இமாம் தன்னுடைய ஷியா உலூமுத்தீனிலே இந்த கருத்தை சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த உலகத்திலே இருந்த மிக பிரபலியமான இமாம்கள் கூட இந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே ஹாஃபிஸ்களை உருவாக்க வேண்டும், முஃப்திகளை உருவாக்க வேண்டும், முஹத்திஸ்களை உருவாக்க வேண்டும், ஃபத்வாக்கள் சொல்லக்கூடிய விற்பன்னர்களை, பெரிய பெரிய ஆலிம்களை உருவாக்க வேண்டும். கட்டாயமாக அந்த துறையிலே ஈடுபாடு காட்ட வேண்டும். அது ஃபர்து கிஃபாயாவாக காணப்படுகிறது. ஒரு பிரதேசத்திலே கட்டாயமாக தேவையான அளவு எண்ணிக்கையிலே ஹாஃபிஸ்கள் உருவாக்கப்படாத போது அந்த பிரதேசத்து மக்கள் எல்லோரும் பாவிகளாக மாறுவார்கள். தேவையான அளவு மார்க்கத்திலே துறை போக கற்றவர்கள், ஹதீஸ் துறையிலே, ஃபிக்ஹு துறையிலே, தஃப்ஸீருடைய துறையிலே, இப்படி உசூல்களுடைய துறையிலே தேவையான அளவு எண்ணிக்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். இதுவும் கல்வி ஞானம் தான். இது மார்க்க கல்வி. அந்த மார்க்க கல்விக்கு நிகராக எந்த ஒரு கல்வியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற கல்வி என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் உலக கல்வி என்று எல்லாம் நாங்கள் புறக்கணித்து ஒதுக்கி வைத்திருக்கின்ற அந்த கல்வியை நாங்கள் பாருங்கள். அதனை துனியாவுடைய கல்வி என்று நாங்கள் அதனை ஒதுக்கி வைக்கிறோம். அதனை படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் துனியாவுடைய துனியாதாரியாக மாறுகின்றான் என்று நாங்கள் சிலர் சொல்லுகின்றோம். நிச்சயமாக அது பிழையான கருத்தாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே மருத்துவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று இந்த விண்வெளி ஆய்விலே மிகவும் தேர்ச்சி பெற்ற சந்திர ஓட்டங்களையும் நட்சத்திர ஓட்டங்களையும் அறிந்தவர்கள் காணப்பட்டார்கள். நல்ல முறையில் பேசக்கூடியவர்கள், கவிஞர்கள் காணப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கவிஞர்கள் கவிதை பாடிய சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸான் பின் சாபித் எனப்படக்கூடிய ஒரு கவிஞருக்கு சொன்னார்கள், நீங்கள் கட்டாயமாக இந்த கவிதைகளை படித்து இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இலக்கிய துறையிலே, கவிதை துறையிலே இருக்கக்கூடியவர்கள் தேவைப்படுகிறார்கள். உஹத் யுத்தம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அங்கு பல சஹாபாக்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் வஃபாத்தாக இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த காயப்பட்டிருந்த சஹாபாக்களை மதீனமா நகருக்கு, மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவிக்கு எடுத்து வந்தவர்கள் யார்? ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் கூட அந்த காயப்பட்டவர்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். அங்கு தண்ணீர் தேவைப்பட்ட நிலையிலே இருந்த பலருக்கு அவர்களுடைய வாய்களிலே சென்று தண்ணீர் துருத்திகளால் தண்ணீரை ஊற்றியவர்கள் சஹாபி பெண்மணிகள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த யுத்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருந்ததன் காரணமாக அன்று ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் கூட அந்த துறையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ரஃபீதா அல் அஸ்லமியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த ஒரு மருத்துவர், குறிப்பாக காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய ஒரு மருத்துவராக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் தான் உஹத் யுத்தத்திலே காயப்பட்ட சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே இருந்த ஒரு கூடாரத்துக்கு எடுத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கெல்லாம் காயங்களுக்கு மருந்து போட்ட ஒரு சஹாபி பெண்மணியாக ரஃபீதா அல் அஸ்லமியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே அதனுடைய விவரங்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு, சமுதாயத்தினுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி ஈடுபட்டிருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். உமையாக்கனுடைய காலம், அப்பாசியர்களுடைய காலத்திலே ஹிஜ்ரி 9வது நூற்றாண்டிலிருந்து 12வது நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாமிய உலகத்திலே கொடிகட்டி பறந்த விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் வேறு யாரும் அல்ல, முஸ்லீம்கள் மாத்திரம்தான். இப்னுல் ஹைதம் என்று கேள்விப்படுகிறோம். நாங்கள் கேள்விப்படக்கூடிய அந்த பெயர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அர்ராஜி என்று கேள்விப்படுகிறோம். அவர்கள் விஞ்ஞான துறையிலே, மருத்துவ துறையிலே அவர்கள் தான் உலகத்திலே கொடிகட்டி பறந்தார்கள். மேற்கத்திய நாடுகளிலிருந்து முஸ்லிம் பல்கலைக்கழகங்களுக்கு மக்கள் வந்து கல்விகளை கற்றுக்கொண்டு போனார்கள். கோருடோவாகவாக இருக்கலாம், பகதாதாவாக இருக்கலாம், தமஸ்கஸாக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம், அந்த நாடுகளில் இருந்த பல்கலைக்கழகங்களிலே விஞ்ஞானம் கற்பிக்கப்பட்டது, மருத்துவம் கற்பிக்கப்பட்டது, வரலாறு கற்பிக்கப்பட்டது, ஏன் மற்றும் உண்டான எத்தனையோ வகையான துறைகள் கற்பிக்கப்பட்டன. அந்த துறையிலே மிகவும் பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்திலே நாங்கள் தலை நிமிர்ந்தவர்களாக இருந்தோம். ஒரு பக்கத்திலே முஹத்திஸுகள் ஹதீஸ்களுக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கத்திலே மிகப்பெரிய இமாம்கள், தபரி, இமாம் தபரி, இமாம் இப்னு கஸீர் போன்ற மிகப்பெரிய இமாம்களை நாங்கள், குர்ஆனுக்கு சேவகம் செய்த இமாம்களை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்திலே அர்ராஜி போன்றவர்கள், இப்னுல் ஹைதம் போன்றவர்கள், இப்னு நபீஸ் போன்றவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருந்து முஸ்லிம் சமுதாயத்தின் அந்த இரண்டு கண்களையும் பாதுகாத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயம் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒரு பறவையினுடைய இரண்டு இறக்கைகளை போன்றது. ஒரு இறக்கை மார்க்க கல்வி, மற்ற இறக்கை தான் இந்த உலக கல்வி என்று நாங்கள் சொல்லுகின்ற பகுதி. ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் தேவை, அந்த இரண்டு கண்களும் தான் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டில் எதனையும் நாங்கள் புறக்கணிக்க கூடாது. இந்த இரண்டுக்கும் தேவையான அளவு எமது சமுதாயத்திலே நாங்கள் செலவழிக்க வேண்டும். பாடசாலைகளை கவனிக்க வேண்டும், மதரசாக்களையும் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகம் இவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கான பல காரணங்களை பற்றி பார்த்தோம். அதிலே மிக முக்கியமான ஒரு காரணம் நாங்கள் கல்வித்துறையிலே பின்னடைந்திருப்பது. இன்று சட்டத்துறையிலே நிபுணர்கள் தேவைப்படுகிறார்கள். சட்டத்துறையிலே இஸ்லாமிய சட்டங்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய, எமது தனியார் சட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நேருக்கு நேர் நின்று இஸ்லாமிய சட்டத்தின் புனிதத்தன்மையையும் அதனுடைய சிறப்பு தன்மையையும் பேசுவதாக இருந்தால் கட்டாயமாக சட்ட அறிவு தேவைப்படுகிறது. சட்ட அறிவு தேவைப்படுகிறது, அதற்கு மொழி ஆற்றல் தேவைப்படுகிறது. மொழி துறையிலே நாங்கள் நல்லவர்களை உருவாக்க வேண்டும். நன்றாக தர்க்கம் செய்யக்கூடிய, சட்ட அறிவுள்ள, சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கிறது. நோயாளர்கள் அதிகரித்துக் கொண்டு போகின்ற காலப்பிரிவிலே ஒரு வைத்தியர் நல்ல நோக்கத்தோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்விடத்திலே இருந்து கூலியை எதிர்பார்த்து மருத்துவம் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அந்த நோயாளர்களுடைய துவா மட்டுமல்ல, யாரெல்லாம் அவருடைய உறவினர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய துவாக்களும் அந்த மருத்துவருக்கு கிடைக்கிறது என்றால் அவரும் ஒரு இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நோயாளிகளை கவனிக்கின்ற பொழுது, மருந்து கொடுக்கின்ற பொழுது, சுயநலம் இல்லாமல் அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய நோயாளிகளின் மீது இரக்கம் காட்டி மிகவும் அன்பாக ஆதரவாக அந்த நோயாளிகளை அவர் கவனிக்கின்ற பொழுது அதுவும் ஒரு இபாதத்தாக அமைகிறது. நீதிக்கும் நியாயத்துக்கும் மட்டும் ஒரு வழக்கறிஞர் வாதாடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்திலே அந்த வழக்கறிஞருடைய அந்த வாதாட்டம் ஒரு இபாதத்தாக அமைகிறது, அல்லாஹ்வுடைய மீசானிலே ஒரு பாரமாக அமைகிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த இரண்டு துறைகளையும் சமனாக வளர்க்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு துறையை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த துறைகளிலே முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கின்றவர்கள் அந்த அந்த இடங்களிலே சென்று அமர்ந்து அந்த எதிரான சதிகளை எல்லாம் படித்து அதற்கு தக்க பதில்களை கொடுக்க முன்வராத போது, நாங்கள் மார்க்க கல்வியில் மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது நாங்கள் ஒரு பலகீனமான சமூகமாக இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எந்த சமுதாயத்திலே கல்வி அறிவு இல்லையோ அந்த சமுதாயத்திலே குற்ற செயல்கள் அதிகரிக்கும். அண்மை காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஒரு புள்ளி விபரத்தின்படி இந்த நாட்டின் சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற மொத்த கைதிகளிலே 21% முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறார்கள். 100 கைதிகள் ஒரு சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களில் 21 முஸ்லீம்களாக காணப்படுகிறார்கள். ஏன் இதற்கான காரணம்? குற்ற செயல்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? தொழில் வாய்ப்பின்மை ஒரு காரணம். நல்ல கௌரவமான தொழில்களை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நல்ல கல்வி தரங்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். ஓ லெவல் பாஸ் பண்ண வேண்டும், ஏ லெவல் செய்ய வேண்டும், டிகிரி செய்ய வேண்டும். எத்தனையோ வகையான டிப்ளோமாக்கள் காணப்படுகின்றன, எத்தனையோ வகையான NVQ லெவலிலான எத்தனையோ பாடநெறிகள் இந்த நாட்டிலே காணப்படுகின்றன. அவற்றுக்கான கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும். யாரெல்லாம் திறமைசாலிகளான மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்புகளை கொடுத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும். நாம் அதற்காக வேண்டி செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மீசானிலே எங்களுக்கு கட்டாயமாக நன்மையை தரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஒரு ஹாபிஸை உருவாக்குவதற்கு நாம் பணம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு நன்மை இருக்கிறது. ஒரு மருத்துவர், அதாவது பல்கலைக்கழகத்திலே மருத்துவ கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு அதனை தொடர முடியாமல் இருக்கிறது, அவர் நல்ல கெட்டிக்காரன், அவர் வந்தால் சமுதாயத்துக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று கருதினால் நிச்சயமாக நாங்கள் அவருக்கு கை கொடுக்க வேண்டும், அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அது பண ரீதியான பக்கபலமாக இருக்கலாம், எங்களுடைய வார்த்தை அளவில் அவரை உற்சாகப்படுத்துவதாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பலர் தொழில் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? கல்வி தகைமை என்பது கிடையாது. எப்போது ஒரு சமுதாயம் கல்வித்துறையிலே முன்னேறுகிறதோ அந்த நேரத்திலே மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கொழும்பு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் மிக பெரும்பாலானவர்கள் சேரிகளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மை காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு மதிப்பீட்டின்படி 65% சேரிகளிலே வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்பது கஷ்டம் என்பது மனிதனுக்கு வரத்தான் செய்யும், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் வறுமையை கஷ்டத்தை நாம தேடி சென்று எமது தலையிலே போட்டுக் கொள்ளக்கூடாது. சேரி வாழ்க்கை என்பது எவ்வளவு கஷ்டமானது என்று அதிலே வாழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அங்கு சுகாதார பிரச்சனை இருக்கிறது, அங்கு அஜ்னபி மஹரமி என்ற அந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ள முடியாமல் இருக்கும், அங்கு சுதந்திரமாக தூங்க முடியாமல் இருக்கும், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அங்கு காணப்படும். பிள்ளைகளுக்கு உரிய முறையிலே கல்வியை தொடர்வதற்கான சூழல் அந்த வீட்டு சூழலிலே காணப்பட மாட்டாது. இப்படியாக ஒரு சமுதாயம், அதுவும் குறிப்பாக இந்த நாட்டின் தலைநகரிலே இப்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்றால் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சொல்லுவதற்காக வேண்டி குறையாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நாங்கள் கொழும்பை மாத்திரம் எடுத்து பார்த்தால் உயர்ந்த கல்வித்தரம் கொண்ட உயர்ந்த அரச தொழில்களை செய்கின்ற மிகப்பெரிய கண்ணியமான உயர்ந்த இடங்களிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய விகிதாசாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழில்களிலே எந்த தொழிலும் கழிவான தொழில் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், பல்வேறுபட்ட நபிமார்கள் தச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே தொழில்களிலே எதுவும் கழிவானது அல்ல. அது நாங்கள் கரத்தை தள்ளுவதாக இருக்கலாம், வடை சுடுவதாக இருக்கலாம், இடியப்பம் சுடுவதாக இருக்கலாம், அது எந்த விதத்திலும் அது தரக்குறைவான தொழில் அல்ல. ஆனால் எந்த நாளும் அதே கட்டத்திலே நாங்கள் இருக்கக்கூடாது. நான் இன்று இடியப்பம் சுடுகின்ற ஒரு தொழிலிலே சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்றால், என்னுடைய பிள்ளையை நான் படிப்பித்து அந்த பிள்ளையை அதனை விடவும் உயர்ந்த தரத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய அந்த பிள்ளைக்கு நான் செய்கின்ற, இந்த சமுதாயத்துக்கு நான் செய்கின்ற, இந்த நாட்டுக்கு நான் செய்கின்ற ஒரு கடமையாக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே கல்வி இல்லாத சமூகம் தலை குனிந்த சமுதாயமாக இருக்கும், வறுமைப்பட்ட சமுதாயமாக இருக்கும், அந்த சமுதாயத்திலே அதிகமான குற்ற செயல்கள் ஈடுபடும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சமுதாயத்திலே குற்றவாளிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், ஏழைகள், அகதிகள் என்பவர்கள் அதிகமாக உருவாகிறார்கள் என்றால், அதற்கான காரணங்களை தேடி செல்கின்ற பொழுது, இதற்கான காரணங்களை நாங்கள் தேடி செல்கின்ற பொழுது, அதற்கு இந்த வறுமை ஒரு காரணம், கல்வி அறிவில்லாமல் இருப்பது ஒரு காரணம், இந்த பாடசாலைகளை முன்னேற்றுவதற்கு நாம் எந்த வகையிலும் கவனம் செலுத்துவதில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அண்மை காலத்திலே எமது சமுதாயத்திலே சர்வதேச பாடசாலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. சர்வதேச பாடசாலைகளுடைய கவர்ச்சி அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அரச பாடசாலைகளில் தமது பிள்ளைகளை சேர்ப்பதனை விடவும் இந்த சர்வதேச பாடசாலைகளிலே பிள்ளைகளை சேர்ப்பது என்பது ஒரு மோகமாக மாறியிருக்கிறது. அப்பாடசாலைகளில் சேர்ப்பதில் எந்த தவறும் கிடையாது. அரச பாடசாலைகளில் தரம் இல்லை என்றால், அரச பாடசாலைகளில் இடம் இல்லை என்றால், பிள்ளைகளை சர்வதேச பாடசாலைகளில் போடுவதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய விபரீதம் என்ன சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சர்வதேச பாடசாலைகளுக்கு கட்டணம் செலுத்த முடியாமல் பல பிள்ளைகள் இடைவிலகல் செய்திருக்கிறார்கள். இடைவிலகல் செய்த பிள்ளைகளுக்கு நட்டாற்றில் கைவிடப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஆதாரத்தோடு நாங்கள் பேசுகின்றோம், சம்பவங்களை நாங்கள் தெரிந்த நிலையில் பேசுகின்றோம். இவர்களுக்கு இப்போது அரச பாடசாலைகளில் இடம் கிடையாது. மாத்திரமல்ல, அவர்கள் கல்விக்கே முழுக்கு போட்டவர்களாக, கல்வியை புறக்கணித்தவர்களாக, மூன்றாம் நான்காம் வகுப்போடு கல்வியை நிறுத்தியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஏன் தூர நோக்கோடு யோசிப்பதில்லை? இந்த தனவந்தர்கள் ஏன் இதற்காக வேண்டி சிந்திப்பதில்லை? யாரெல்லாம் உயர்ந்த தரத்தில் கல்வி ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டுகளாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஏன் இந்த சமுதாயத்தினுடைய கல்வி நிலையை திட்டமிடுவதில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது சகோதரர்களே. நாம் இதனை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்திலே உலக கல்வி மார்க்க கல்வி என்ற வித்தியாசம் கிடையாது என்று நாங்கள் சொன்னோம். எதெல்லாம் பிரயோசனமான கல்வியாக இருக்கிறதோ அந்த கல்வி அனைத்தையும் தேடுவது ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த வகையிலே நாம் இதனை கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் ஆய்வு சமூகமாக, வாசிக்கின்ற சமூகமாக, அறிவை தேடுகின்ற சமூகமாக இருக்க வேண்டும். வல்ல நாயன் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எமது சமுதாயத்தினுடைய இந்த பலகீனமான நிலையிலிருந்து வெளியேறி ஈமானுடைய விஷயத்திலும் கல்வியினுடைய விஷயத்திலும் ஒற்றுமை விஷயத்திலும் உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு எம் அனைவருக்கும் நீ பாக்கியம் செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதிலே இருந்து கேட்கின்றோம், எங்களுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே முறையிடுகின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய பலகீனத்திலிருந்து வெளியேறக்கூடிய அந்த தைரியத்தையும் அந்த ஞானத்தையும் எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக யாரெல்லாம் சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நீ முறியடிப்பாயாக, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய அருமையான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது கல்புன் சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எம்மை பெற்றவர்கள், எமது பெற்றார்கள், அவர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு பெற்றார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தை நீ கொடுப்பாயாக. நாளை மறுமையிலே சந்தோஷமாக, குடும்பமாக அனைவரும் சொர்க்கத்திலே குடியமர்வதற்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கும் எம் அனைவருக்கும் பாக்கியம்.